சிங்கத்தின் கதை. ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை தமிழில் சொல்லும் நிகழ்ச்சி.
1975 வரவு செலவு திட்டத்தை கஃப் விட்லம் தலைமையிலான லேபர் கட்சி அரசு நடைமுறைக்கு கொண்டுவர முடியவில்லை என்பதை காரணம் காட்டி ஆஸ்திரேலிய ஆளுநர் சர் ஜான் கர் அப்போதைய பிரதமரை பதவி விலகச் செய்தார் என்று கடந்த வாரம் பார்த்திருந்தோம். அன்றிலிருந்து இன்று வரையிலான ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை இந்த வாரம் பார்ப்போம். கஃப் விட்லம் அவர்களை பதவி விலகச் செய்தது சரியா என்ற கேள்வி ஆஸ்திரேலியாவின் அதிபர் என்று பார்க்கப்படும் மகாராணியார் இரண்டாவது எலிசபெத் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, அந்த முடிவை எடுப்பதற்கு ஆளுநர் மிக தகுதி வாய்ந்தவர் என்றும், ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கிறது என்பதை மகாராணியாரை விட ஆளுநர்தான் கூர்ந்து அவதானித்து வருகிறார் என்று மகாராணியாரின் செயலாளர் சர் மார்டின் சார்ட்டரிஸ் பதிலளித்தார். இதற்கு முன்னர் மாநில ஆட்சியை ஆளுநர் பதவி விலகச் செய்துள்ளார் என்றும், ஆட்சியை தக்கவைக்க போதுமான உறுப்பினர்களை சிறுபான்மை அரசமைத்திருந்த ஆர்த ஃபெடன் தலைமையிலான அரசையும் பதவி விலகச் செய்திருந்தார் என்றும் முன்னைய நிகழ்ச்சிகளில் பார்த்திருந்தோம். ஆனால் கஃப் விட்லம் அவர்களை பதவி விலகச் செய்தது ஆஸ்திரேலிய வரலாற்றில் மாபெரும் எதிரொலியை கிளப்பியிருந்தது.
Prime Minister Mr. Whitlam has been sacked. The opposition leader Mr. Fraser is the new Prime Minister of Australia.
1975 புதிய குடிவரவு சட்டம் அறிமுகமாகியது. அதன்படி திறமையின் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவிற்குள் அனுமதிக்கப்படுபவர்களது எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. அதற்கடுத்த வருடம் ACT அரசு ஒருபாலின சேர்க்கைக்கு எதிரான சட்டத்தை நீக்கியது. ஆனால் அது தனிப்பட்ட முறையில் இருவருக்கான உறவுக்கு மட்டுமே அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. பொது இடங்களில் அதனை வெளிக்காட்டினால் தண்டனைதான். அதற்கடுத்த 2 வருடங்களின் பின்னர்தான் சிட்னி நகரில் கே அண்ட் லெஸ்பியன் மாடிக்ரா முதல் தடவையாக கோலாகலமாக நடைபெற்றது. பெண்கள் மகப்பேறு காலத்தில் விடுமுறை பெறும் மெட்டர்னிட்டி லீவ் சட்டமாக்கப்பட்டது 1979. இதே வருடம் காக்கடு நேஷனல் பார்க் மற்றும் தி கிரேட் பேரியர் ரீஃப் மெரைன் பார்க் ஆகிய 2 இடங்களும் பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அரசு அறிவித்தது. 1983 நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் லேபர் கட்சி ஆட்சி அமைத்தது. ஆஸ்திரேலிய அரசியல்வாதிகள் எதையும் தீவிரமாக எடுப்பதில்லை என்பதை எடுத்துக் காட்டுவதற்கு பிரதமர் பாப் ஹாக் ஒரு நல்ல உதாரணம் என்று சொல்வார்கள். அமெரிக்காஸ் கப் எனப்படும் படகோட்ட போட்டியில் ஆஸ்திரேலியா அந்த வருடம் வெற்றி பெற்றது. 20 வருடங்களுக்கு மேலாக பலத்த போட்டிகளிடையே இந்த கோப்பையை ஆஸ்திரேலியா வென்றபோது ஆஸ்திரேலியர்கள் அனைவரும் அதனை கொண்டாடினார்கள். அந்த கொண்டாட்டத்தில் ஒருவரது முதலாளி ஒருவருக்கு விடுமுறை வழங்கவில்லை என்றால் அந்த முதலாளி வீணாய் போனவன் என்று சொல்லுமாறு பிரதமர் பாப் ஹாக் தேசிய தொலைக்காட்சியிலேயே அறிவித்தார்.
I tell you what, any boss who sacks anyone for not turning up to die is a bum.
That's telling him.
1984 பிப்ரவரி மாதத்தில் ஆஸ்திரேலியர்கள் மருத்துவ வசதி பெறுவதற்காக மெடிக்கேர் என்ற திட்டம் அறிமுகமாகியது. இந்த வருட இறுதியில் நடைபெற்ற தேர்தலில் லேபர் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றது. இதற்கடுத்த வருடம் ஆஸ்திரேலியாவின் மத்திய பகுதியிலுள்ள உளுரு மற்றும் காட்டட்டுஜா பிரதேசங்கள் பூர்வீக மக்களிடம் மீள் கையளிக்கப்பட்டன.
It started in 1970 and this is the longest land right fight because of the rock and today is the time to look back and commemorate all our families who fought really tirelessly to get this far. Before people thought it was racist but really they should have been patient enough to listen to the Aboriginal people in the centre and we wanted to explain to the government, you know, we want our land back, given back to the old people before they passed away so that we can share it with the world.
1985 Liberal கட்சிக்குள் ஒரு பூகம்பம் வெடித்தது. அப்போதைய லிபரல் கட்சி துணைத் தலைவர் ஜான் ஹவர்ட் கட்சி பொறுப்பில் இருக்க லாயக்கற்றவர் என்று தலைவர் அண்ட்ரூ பீகாக் முடிவுக்கு வந்து கட்சி கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்தார். ஆனால் அதிக வாக்குகளுடன் மீண்டும் ஜான் ஹவர்ட் துணைத் தலைவராக தெரிவானதைத் தொடர்ந்து தான் கட்சி தலைவராக இருக்க முடியாது என்று அன்று பீகாக் பதவி விலகினார். அவர் பதவி விலகியதால் துணைத் தலைவராக இருந்த ஜான் ஹவர்ட் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார்.
As it turned out, it wasn't Mr. Howard's head that was lopped. Andrew Peacock had made a massive miscalculation in seeking to have his deputy removed in a party room vote. When federal Liberal parliamentarians began their meeting at 10 a.m, Mr. Peacock was unopposed as leader, and things seemed to be going to plan, until Mr. Peacock moved that the deputy leadership be declared vacant. That was only passed by 35 votes to 34, and alarm bells began to ring for Peacock numbers men. In the crucial vote for the deputy leadership, Mr. Howard defeated the Peacock candidate, John Moore, by 38 votes to 31, leaving Mr. Peacock stunned. After retiring briefly to confer with other party leaders, Mr. Peacock announced that since the party had re-endorsed a deputy who'd refused to rule out a challenge, he had no choice but to stand down as leader.
ஆஸ்திரேலிய சட்ட வழியில் ஒரு தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் பிரிட்டிஷ் பிரிவி கவுன்சில் எனப்படும் பிரித்தானிய சட்டக்குழுவுடன் மேன்முறையீடு செய்யும் முறை 1986 வரை நடைமுறையில் இருந்தது. அந்த வழிமுறை மாற்றப்பட்டு ஆஸ்திரேலிய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பே ஆஸ்திரேலிய சட்ட வழியில் அதிகூடிய தீர்ப்பாக மாற்றப்பட்டது. 1988 பாராளுமன்ற காலத்தை 3 வருடங்களிலிருந்து 4 வருடங்களாக நீடிக்க சட்ட முன்வடிவு வரையப்பட்டது. ஆனால் அது நாடாளுமன்றத்தில் தீர்வாகாமல் தள்ளுபடி செய்யப்பட்டது. 1990 நடைபெற்ற ஆஸ்திரேலிய தேர்தலில் ஆஸ்திரேலிய வரலாற்றில் 2 கட்சி அடிப்படையிலும் 50% வாக்குகளை பெறாமலே ஒரு கட்சி ஆட்சியமைத்தது. ஆட்சியிலிருந்த லேபர் கட்சிதான் மீண்டும் ஆட்சியமைத்தது. அதற்கடுத்த வருடம் லேபர் கட்சியின் தலைமை பதவியேற்ற பால் கீட்டிங் பிரதமரானார். '92 பூர்வீக மக்களின் நில உரிமை குறித்த மாபோ முடிவு வெளியானது. மக்களில்லா பிரதேசமாக இந்த ஆஸ்திரேலிய கண்டம் இருந்தது என்ற வாதம் அன்றுடன் தகர்த்தறியப்பட்டது. இதற்கடுத்த வருடம் முதல் தடவையாக கிரீன்ஸ் கட்சி தேர்தலில் போட்டியிட்டது. மருத்துவ காரணங்களுக்காக கருணை கொலை செய்ய முடியும் என்று நார்தர்ன் டெரிட்டரி அரசு தீர்மானித்தது. ஆனால் அந்த முடிவு ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் தள்ளுபடியானது. 1996 நடைபெற்ற தேர்தலில் ஜான் ஹாவர்ட் பிரதமராக தெரிவானார். 11 வருடங்களுக்கு மேலாக பிரதமராக கடமையாற்றினார் ஜான் ஹவர்ட். லிபரல் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பாலின் ஹான்சன் ஒன் நேஷன் என்ற கட்சியை ஆரம்பித்தது 1997. அதற்கடுத்த வருடம் ஆஸ்திரேலியா குடியரசு ஆகுவது குறித்து மக்கள் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. 55% வாக்குகளை பெற்று பிரித்தானிய ராணியார்தான் ஆஸ்திரேலியாவின் தலைமை பொறுப்பில் இருப்பார் என்ற முடிவை மக்கள் வழங்கினார்கள். இந்த கருத்து கணிப்பில் கேட்கப்பட்ட கேள்வி கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டதுதான் இதற்கு காரணம் என்று பலர் வாதிட்டார்கள். குடியரசாக வேண்டுமென்ற சிந்தனை மக்கள் மனதிலிருந்து இன்னமும் அகலவில்லை. '2007 நடந்த தேர்தலில் மேக்ஸின் மெக்யூ என்ற ஊடகவியலாளரிடம் ஜான் ஹவர்ட் தோற்றுப்போனார். கெவின் ரட் தலைமையிலான லேபர் கட்சி ஆட்சி அமைத்தது. கெவின் ரட் அவர்களின் தலைமைக்கு சவாலிட்ட ஜூலியா கிலார்ட் முதல் பெண் பிரதமராக 2010 தெரிவு செய்யப்பட்டார். அதன் பின்னர் நடந்த அரசியல் நிகழ்வுகள் நேயர்களுக்கு பசுமையாக நினைவில் இருக்கலாம். டபுள் டிசல்யூஷன் எனப்படும் இரட்டை கலைப்பு மூலம் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் ஆஸ்திரேலியாவில் இதுவரை 8 முறைகள் நடத்தப்பட்டுள்ளன. அதனை இந்த வருடமும் நாம் எதிர்கொண்டோம். இந்த தேர்தல் நடைபெற சில மாதங்களுக்கு முன்னர் கிரீன்ஸ் கட்சியின் ஆதரவுடன் செனட் அவை தெரிவு குறித்த சட்ட மாற்றத்தை கோயலிஷன் கட்சிகள் சட்டமாக்கின. அதனால் சிறு கட்சிகள் செனட் சபைக்கு பிரதிநிதிகளை அனுப்பும் வாய்ப்பு குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இரட்டை கலைப்பு என்பதால் செனட் சபைக்கு தெரிவாக குறைந்தளவு வாக்குகளே போதுமானதாக இருந்ததால் இந்த தேர்தலில் சிறு கட்சிகள் 8 ஆசனங்களை பெற்றுள்ளன. ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று நம்மையும் நாட்டையும் பாதிக்கும் பல கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவது உங்களுக்கு தெரியும். ஒருவரையொருவர் பலமாக சாடுவதும் கொள்கை அடிப்படையில் வாதிப்பதும் நாம் எதிர்பார்க்கக்கூடியதொன்று. இருந்தாலும் இதே நாடாளுமன்றத்தில் நகைச்சுவைக்கும் இடம் இருக்கிறது. அப்படியான ஒரு சம்பவத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறேன். பிரான்வின் பிஷப் என்ற மூத்த பாராளுமன்ற உறுப்பினரின் வயதை காரணம் காட்டி இந்த குதிரையோட்டத்தில் பழைய குதிரை முன்னர் போல் ஓடவில்லை என்று துணை பிரதமராக இருந்த ஜூலியா கிலார்ட் ஒரு விவாதத்தில் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து ஜூலியா கிலார்டின் மூக்கு நீளமானது என்று பிரான்வின் பிஷப் கூற இருவருக்கும் இடையிலான கருத்து பரிமாற்றலில் உள்ள நகைச்சுவை இதற்கு நல்லதொரு உதாரணம்.
The Deputy Prime Minister will relate her material in some manner to the question.
Thank you very much. On the question of civics education, and I'd say to the member for McKellar, in this horse race, the old horse ain't what she used to be. But moving right on.
The Deputy Prime Minister, resume his seat. The member for McKellar on a point of order.
Thank you, Mr. Speaker. I think the Minister wins by nose. Yeah.
But I cannot believe that the member for McKellar could get two awards. But the Deputy Prime Minister.
Thank you very much, Mr. Speaker. It's true to say I've got a genetic advantage. I'm prepared to pay that, absolutely.
ஆஸ்திரேலிய வரலாறு 20,000 வருடங்களுக்கு மேற்பட்டது. தற்போதுள்ள கட்டமைப்பை கொண்ட ஆஸ்திரேலிய அரசியல் வரலாறு 200 வருடங்களுக்கும் குறைவுதான். இருந்தாலும் 20 நிகழ்ச்சிகளிலும் அந்த வரலாற்றை ஆழமாக கூறிவிட முடியாது. இன்று நிறைவு பெறும் இந்த தொடர் நேர்களுக்கு ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை அறிமுகப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அமைகிறது. இந்த தொடரில் குறிப்பிடப்பட்ட ஒரு சம்பவத்தையோ அதன் பின்னணியையோ அல்லது அதன் அரசியல் விளைவுகளையோ விரிவாக அறிந்து கொள்ள விரும்பினால் மின்னஞ்சல் மூலம் அல்லது ஃபேஸ்புக் மூலம் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள்.
தேசத்தின் கதை நிகழ்ச்சி எழுத்தும் தயாரிப்பும் குலசேகரம் சஞ்சயன்.